வணக்கம் மாலன் அவர்களே.
வணக்கம்.
இப்போ தமிழக சட்டமன்றத்தில் நாளைய தினம் நடைபெறப் போகின்ற வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
அதில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் இரண்டு காரணங்கள். ஒன்று, அவர் ஏற்கனவே அவரிடம் 124 எம்எல்ஏக்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர்கள் நிர்பந்தத்தின் பேரில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. அதன் கீழ் சட்டமன்றத்தினுடைய கொறடா, விப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர் ஒரு ஆணையை பிறப்பித்தால் அந்த ஆணைக்கு எதிராக அல்லது அந்த ஆணையை மீறி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. அப்படி வாக்களிக்கிறதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய பதவியை இழக்க நேரிடும். கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் கூட அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் கட்சியினுடைய சின்னத்தில் அவர்கள் நின்று வெற்றி பெற்றார்கள் என்பதனால் அந்த ஆணைக்கு அவர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். பொதுவாக நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடப்பதற்கு முன்னால் இதை போன்ற ஒரு கொறடா ஆணை விப் பிறப்பிக்கப்படுவது வழக்கம். நாளைக்கும் அது பிறப்பிக்கப்படலாம் என்று நினைக்கிறேன். அது ஒரு சாத்தியக்கூறு. இன்னொரு சாத்தியக்கூறு, நம்பிக்கை தீர்மானம் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்ற அவைத்தலைவர் மாறுபட்ட கருத்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தகுதி நீக்கமோ பதவி நீக்கமோ செய்யலாம். இதே போல அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். அது அப்படி நீக்கம் செய்தால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடித்தான் அவர்கள் தங்களுக்குரிய நியாயத்தை பெற முடியும். இதே போல ஏற்கனவே நடந்திருக்கிறது. 1987 டிசம்பரில் MGR அவர்கள் மறைந்தார்கள். 1988 ஜனவரி மாதம் சட்டமன்றத்தில் இதே போன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த போது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களில் சிலரை அன்றைய சட்டமன்ற தலைவராக இருந்த திரு PH பாண்டியன் அவர்கள் தகுதி நீக்கம் செய்தார்கள். அதை குறித்து வழக்குகள் நடந்தன. அதே போல கூட நாளை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி நடந்தாலும் அவர் தன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு பெரிய இடையூறுகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக வாக்களித்தால் நெருக்கடியான, அதாவது கடும் போட்டி இருப்பதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. அது அவரை ஆதரிக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் எதிர்த்து வாக்களிக்கலாம் அல்லது வெளிநடப்பு செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட திரு பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.
நீங்கள் கூறுவதை பார்த்தால் மீண்டும் முதலமைச்சராகும் வாய்ப்பு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை என்பதாக படுகிறதே, இல்ல?
ஆமா ஆமா, இல்லை என்றுதான் கருத வேண்டும். ஏனென்றால் அவரிடத்துல வந்து அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு இருந்தால்தான் அவரால் பதவிக்கு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 98 இடங்கள் இருக்கின்றன. 116 இடங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வேண்டும். ஆனால் அவரிடத்தில் 10 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அவரை ஆதரிக்கப் போவது இல்லை என்று இன்றைக்கு அதனுடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஆதரிக்கப் போவதில்லை, நாங்கள் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கடினமான ஒரு காரியம்தான்.
பலரும் எழுப்புகின்ற ஒரு கேள்வி போது, அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவுடன் ஒரு வாரம் அனுசரித்து போயிருந்தால் சசிகலா சிறைக்கு சென்ற இந்த பின்னணியில் பன்னீர்செல்வம் எளிதாக முதல்வராகி இருக்க முடியும். அவர் ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சசிகலாவுக்கு எதிராக கிளம்பி கடைசியில் இப்போ முதலமைச்சராக கூட ஆக முடியாத அளவுக்கு வந்துட்டார்? அவரை பின்னின்று இயக்கியவர்கள் அல்லது பின்னின்று இயக்கியதாக சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அவரை சரியாக வழி நடத்தவில்லை என்று சிலர் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
இல்லை, அவர் வந்து தன்னுடைய இந்த நிலையை அவர் எதிர்பார்த்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவரால் தன்னுடைய தரப்புக்கு எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியும் என்று அவர் பின்னால் இருந்தவர்கள் கருதி இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமை மிக சில நாட்களிலேயே அந்த நிலைமை தெளிவாகிவிட்டது. ஆனாலும் அவர் இதை அவர் நீண்ட காலமாக இருந்த ஒரு மன உளைச்சலின் வெளிப்பாடுதான். அவர் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்ட இன்றைக்கு சசிகலாவுக்கு எதிராக குரல் எழுப்பிய அன்றைக்கு தீர்ப்பு என்றைக்கு வரும் என்கின்ற ஒரு நிலை உருவாகவில்லை. அதற்கு பிறகுதான் தீர்ப்பு வரும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட அவரே மீண்டும் தொடர்ந்திருப்பார் என்று சொல்வதற்கு ஆன வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிற சூழ்நிலை வந்தால் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் அவர் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார். இப்போதும் பார்த்தீர்களேயானால் அவர் பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பில் இருக்கும்போது அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். பொதுச் செயலாளர் என்றில் ஒருவர் இல்லாத நிலையில் துணை பொதுச் செயலாளர் என்று அவருடைய உறவினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சகோதரியருடைய மகன் தினகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு பொறுப்பு அதிமுகவினுடைய சட்ட விதிகளிலேயே அப்படி ஒரு பொறுப்பு கிடையாது. அது புதிதாக ஒரு பதவியை உருவாக்கி அவரிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு அவர் போயிருக்கிறார். அதற்கு காரணம் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு உள்ளவர்கள் மீண்டும் பன்னீர்செல்வத்தை கொண்டு வருவதற்கு சம்மதித்திருப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவேளை சம்மதிக்க மாட்டார்கள் என்பது தெரிந்துதான் ஒருவேளை பன்னீர்செல்வம் எதிர்கொள்ள எழுப்பியும் இருக்கக்கூடும்.
மிக்க நன்றி மாலன் அவர்களே.
நன்றி.